புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை ஊடகவியலாளர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள் வலைதளமும் மனிதனின் மனநலமும் என்ற தலைப்பில் வழங்குகின்ற உரையினை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஊடகவியலாளர் அக்னீஸ்வரன் பேசுகின்றேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக வலைதளமும் மனிதர்களின் மனநலமும் அப்படின்ற தலைப்புல தான் இப்ப நம்ம பேச போறோம்.
சார், முதல்ல வந்து இந்த சமூக வலைதளம் அப்படின்னா என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
சார், ஆரம்ப காலகட்டத்துல நாம வந்து இந்த தொலைக்காட்சி, வானொலி, பேஜர் அப்படின்ற நிலைமைகள்லாம் தாண்டி நாம வந்து செல்போனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, அதுலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னு ஒண்ணு வந்ததற்கு பிறகு, நம்முடைய மதுரையை சேர்ந்த திரு சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தில் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஞ்ஞான உலகத்துல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அப்ப அந்த சமூக வலைதளங்கள், அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளேயே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், நம்ம வாட்ஸ்அப், வலையொலி, அப்ப இது போன்ற விஷயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்ததுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம ஃபேக்ஸ் இருந்தது, இப்ப ஃபேக்ஸ் இல்ல. அப்ப அதுக்கு பிறகு நாம ஆரம்ப காலகட்டத்துல மனிதர்கள் முதல் முதலில் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம படிச்சிருக்கிறோம், புறாவின் காலில் ஒரு கடிதத்தை கட்டி விட்டாங்கன்னா அது அந்த ஊர்ல போய் கொடுக்கும். அதுதான் ஆரம்ப காலகட்டத்துல மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டது. அதுதான் போஸ்ட் ஆபீஸ செயல்பட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா, நாம் அபரிவிதமான வளர்ச்சியை நாம பயன்படுத்தியிருக்கோம். ஆகையினால ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததற்கு பிறகு இது போன்ற விஷயங்கள் நிறைய வந்ததுனால, இப்போ நாம வந்து இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சென்னையில இருந்து நம்ம புதுக்கோட்டைக்கு ஒரு கடிதம் அனுப்பணும்னா 2 நாள் ஆகும். ஆனால் இதே இது வந்து இப்ப நாம பேசக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல, வாட்ஸ்அப்லயோ அல்லது வீடியோ கால்லயோ அல்லது வந்து வாட்ஸ்அப் கால்லயோ நம்ம பேசணும்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அலாஸ்காவில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் நம்முடைய சென்னையிலிருந்து அடுத்த கணம் பேசுகிறோமே, இதுதான் சமூக வலைதளம் சார்.
இப்ப சமூக வலைதளங்கள் இது எந்த அளவுக்கு உபயோகம் இருக்குங்கிறத பத்தி விரிவான வகையில சொன்னீங்க சார். அதே நேரத்துல இந்த சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்னால ஒரு மக்களோட மனநிலையும் அதோட செயல்பாடுகளும் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்?
சமூக வலைதளங்கள் வர்றதுக்கு முன்னாடி சார், நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அந்த ஒளியும் ஒளியும் போடுவாங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு தொலைக்காட்சி தான் இருக்கும். அந்த ஒரு தொலைக்காட்சி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி அப்படியே அமைதியாக அப்படியே நல்ல விறுவிறுப்பாக பார்ப்போம். இன்னைக்கு எதை சொல்ல, வயலும் வாழ்வும் அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டங்கள் 80களில் 90களில் இருந்தது. ஆனா இன்னைக்கு 2022 பாத்தீங்கன்னா, நாம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஒரு செல்போனு, 2 சிம் கார்டு, இப்ப 3 சிம் கார்டு, 2 போனு, அப்ப 4 சிம் கார்டு. அப்படின்னா நாம் அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். நாம் இப்படி பயன்படுத்துறதுனால முதல்ல வந்து இன்றைக்கு 5G அளவுக்கு நாம் வந்து விஞ்ஞான ரீதியாக வளர்ந்திருக்கிறது அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் சார்.
இப்ப இந்த ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறதுக்கு வகையில ஏதேனும் கட்டுப்பாடுகள் எதுவும் உள்ளதா?
அதாவது சார், நாம வந்து இப்போ சமூக வலைதளங்கள் அப்படின்னு பாக்குற போது எப்படின்னா, நம்ம இப்ப ராமேஸ்வர மீனவர்கள் ராமேஸ்வரம் கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன வலை இருக்கு, கடலுக்குள்ள போடுறதுக்கு வலை இருக்கு. ஆனா உலகத்துல உள்ள மீனை பூரா பிடிக்கிறதுக்கு ஒரு வலை இருக்கா? இல்ல. அதே மாதிரி தான் சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துவதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் அதுல இல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்போதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுல சில விஷயங்கள் இந்த மாதிரி தவறானதை வந்து பதிவிடக்கூடாது, தவறான கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் அதை தவிர்க்கணும். அதே மாதிரி முன்னாடி லைக் டிஸ்லைக் என்று இருந்தது, இப்ப லைக் மட்டும்தான் போடுறாங்க, டிஸ்லைக்க காட்டுறதில்ல. அந்த மாதிரி அவர்களும் விஞ்ஞான ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்கு போறாங்க. ஆனா இந்த செய்திகள்ல வந்து நம்ம கிட்ட ஒரு செல்போன் இருக்கு, ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுறோம், நாம நினைக்கிறது போற அடிச்சு தட்டிடுறோம் கையில டைப் பண்ணி. ஆனா இது அந்த தகவல் உண்மையா? இது யார் மனதை பாதிக்கும்? இது யாருக்கு பயன்படாது போகும்? யாரை புண்படுத்தும்? அதெல்லாம் தெரியாம தனி மனித சுதந்திரம் அப்படின்ற ஒன்றை மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பயன்படுத்துறாங்க. அதுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை, அதனால அதை தவிர்ப்பதும் நல்லது, அது போன்ற தவறான விமர்சனங்களை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்றது பாக்குறேன் சார்.
இப்ப இந்த உலக அளவுலயும் சரி, அடுத்தது வந்து இந்திய அளவுலயும் சரி, முதன் முதலா வந்து செல்போனோட அந்த உபயோகம் எப்ப வந்துச்சு, அதோட துவக்கங்கள் கூட சொல்லலாமே
சார். ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல வயர்லெஸ் தான் சார் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு டாக்டர் மார்ட்டின் கூப்பர் அவர் தான் முத முதல்ல மோட்டராலா டைனா TAC 8000X அப்படின்றதான் முத முதல்ல ஒரு மோட்டராலதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு பயன்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அதுல பல பரிமாணங்கள் வந்துச்சு. சரி, அப்படின்னா இது உலகம் முழுவதும் இருக்குது. இப்ப நம்மளுடைய சிவகாசியில எப்படி நம்மளுடைய அந்த வெடியிலை தயாரிக்கிறாங்களோ, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா. மதுரைனா மல்லிகை, திண்டுக்கல் என்றால் பூட்டு, சேலம் என்றால் மாம்பழம் அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி இந்த உலக அளவுல இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நோக்கிய கம்பெனி எங்கன்னா பின்லாந்துங்கிற நாடுதான் இந்த செல்போனை அபரிவிதமாக தயாரிச்சிச்சு. எப்படி ஒரு குடிசை தொழிலை போல ஒட்டுமொத்த அந்த நாடும் ஏகப்பட்ட நோக்கியா இந்த செல்போனை உலகளாவிய தயாரிச்சிச்சு. அதற்கு பிறகு கொரியா, அதற்கு பிறகு சீனா, அது போன்ற விஞ்ஞான ரீதியாக அதிகமான ஒரு பயன்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க சார்.
அந்த சமூக வலைத்தளம் வந்து உபயோகிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதுபோல இந்த சமூக வலைத்தளத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதே போல தீமைகள் என்ன, அதை பத்தி கூட விரிவா சொல்லலாம்
சார். அருமையான கேள்வி சார். உலகம் இன்னைக்கு வந்து சார் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்குங்க சார். அப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த இதுல நாம வந்து முன்னாடி எல்லாம் ஒரு பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்து வைப்போம், இப்ப அப்படி கிடையாது. உடனடியா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் கைபேசியில இருந்து. அதே மாதிரி சில நிகழ்வுகள் அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி கேமரா வைக்கிறது மாதிரி நம்ம கையிலே கேமரா இருக்குது, அதை உடனடியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சில தகவல்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும், புதுக்கோட்டை சித்தன்ன வாசலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நான் சென்னையில இருக்கக்கூடியவன், சென்னையில இருந்து பயணம் செஞ்சு புதுக்கோட்டைக்கு போய் பார்க்கணும். ஆனால் நான் என்னுடைய இந்த கைபேசியில இருந்து ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்ததுன்னா அதை வந்து சித்தனவாசல் தட்டி விட்டா அது எந்த நூற்றாண்டு, எத்தனை சிற்பங்கள், யார் மன்னராக இருந்தார், அத்தனை தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே போல உலகளாவிய விஷயங்களை நம் கைக்குள் கொண்டு வந்து அடக்கி இருக்கிறது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்முடைய அவ்வை பிராட்டி சொன்னதே மாதிரி இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் கையில இருக்கிறது. அது மட்டுமா, ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தணும், அந்த சொல்லுக்கு எப்படி மொழி புலமை இருக்கிறது, அந்த சொல்லுக்கு என்ன பொருள், அந்த சொல்லுக்கு என்ன எழுத்துக்கள் போட வேண்டும், இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு கொட்டி கிடக்கிறது. இவைகளெல்லாம் நன்மைகள். இதே மாதிரி நான் சென்னையில இருந்துகிட்டு நம்முடைய ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய ஒரு தீவை பார்க்க வேண்டுமா, பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட போய் இங்கிருந்து நம்ம பிளைட் டிக்கெட் போயிட்டு அங்க போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இங்கிருந்தே அந்த நண்பர்களோடு பேசலாம். அப்படின்னா இது எல்லாம் நமக்கு வளர்ச்சி. உலகத்தில் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததற்கு பிறகு கூகுள் நிறுவனத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நன்றி கூற வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை கண்டுபிடித்த அந்த கூகுள் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக மொழியாக தமிழை அங்கீகரித்திருக்கிறது. அது ஒரு பாராட்டுதற்குரியது. இவைகளெல்லாம் நன்மைகள். நன்மைகள் மட்டும்தான் இருக்காப்பா, தீமையே இல்லையா? நீங்க கேப்பீங்க, இருக்குது. என்ன தீமை, ஒரு அக்கவுண்ட்ல நாலஞ்சு பேரு வச்சுக்கிறது, வேற வேற பேர்ல வைக்கிறது. ஒரு மனிதன் ஒரு அக்கவுண்ட்னா ஒண்ணுதான் வச்சிருக்கணும், ஒரு செல்போனுக்கு ஒண்ணு, ஆனா அஞ்சு அக்கவுண்ட் வச்சுக்கிறோம், வேறு வேறு ஆளு. அப்ப அடையாளத்தை மாற்றுகிறோம், உண்மையான மனிதர்களை முகத்தை காட்டுவது இல்லை. அப்ப கண்டுபிடிப்பது கடினம். அதே மாதிரி ரெண்டாவது, இந்த ஒரு தகவல் பதிவிடுறாங்க அப்படின்னா அது உண்மையா பொய்யா என்றே தெரியவில்லை. இப்படி இருக்கக்கூடியது, இவைகளெல்லாம் தீமைகள். உடனே அதுல சமூக வலைதளத்தை வந்தவுடனே நாம நம்பிடவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் நிறைய நேர விரயம் ஆகிறது. எப்போது பார்த்தாலும் கையில செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு நிறைய பேருக்கு கண் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்.
அதோட இல்லாம சார், பல தீமைகள் விஷயங்கள் இருக்கு. நம்ம அதோட உபயோகம் எந்த அளவுக்கு நம்மளோட தேவையோ அந்த அளவுக்கு அவசியத்திற்கு மட்டும் உபயோகித்தால் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது இல்லையா?
ஆமா சார், கண்டிப்பாக சார். தேவையை பொறுத்த அளவு, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரே வரியில் எழுதிய நாடு தமிழ்நாடு. அதனால நமக்கு தேவைப்படுகிற போது, நன்மைக்காக மட்டும் தேவைப்படுகிற போது, பெரும்பாலும் மனிதனுக்கு நேர்மறை எண்ணங்களை காட்டிலும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகம். எது தீயது அதுதான் அவர்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அப்படின்னா அந்த தீயது உன் உடலுக்கும் தீமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மைகள் கொட்டி கிடக்கிறது, ஆனால் தீமைகளை மட்டும் நாடுகிற போது அது நம்மளுடைய உடல் நலத்துக்கும் சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும், இங்க பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்து போயிருது அல்லது ஒரு விபத்து நடக்கிறது, அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் எங்கோ செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது வந்து கொண்டு போய் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் கொண்டு போய் காட்டுது பாருங்க. அதை பார்க்கிற போதெல்லாம் அந்த மனசு அவங்களுக்கும் மனசு பாழ்படும், அந்த மனசுல சிந்தனையில் போய் ஏறிக்கிறோம். ஆக இதை தவிர்ப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு நல்ல செய்திகளை மாத்திரம் பதிவிறக்கம் செய்தால் அது எல்லாத்துக்குமே நல்லது செய்யும் பாக்குறேன்.
இப்ப இந்த சமூக வலைதளத்துல வந்து மனிதனோட இனத்துக்கு ஏற்பட்ட இந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன சார்? எந்த ஒரு விஷயமே ஒரு பொருள் ஒண்ணு வர்றப்போ ஒரு மாற்றங்களை உருவாக்கும். அதுபோல இந்த சமூக வலைதளம் அப்படின்னு வந்தப்போ என்ன விதமான மாற்றங்கள் உருவாயிருக்கு
சார்? மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குது. ஆரம்பத்துல முதல்ல நம்முடைய புகை வண்டி கண்டுபிடிக்கிற போது அதை எதிர்த்தாங்க. என்ன இவ்வளவு வேகமா சத்தமா வருது, பேய் மாதிரி வருது, நிறைய புகைய கக்கிட்டு போகுது, நம்மள இதை வாழ வைக்க போதா அல்லது வந்து அதுக்கு மாற்றா செய்யுமா அப்படி எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் அந்த ரயில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் சரக்கு கொண்டு போய், ஒரு இடத்துல இருக்கிற சரக்குகளை கொண்டு போய் அதிகமாக சேர்ப்பது ரயில் சேவை தான் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் விமானம் ஆரம்பிக்கிற போது, ரயில் சகோதரர்கள் ஆரம்பிக்கிற போது காக்கையை போல பறக்க வேண்டும் என்று நினைத்து தான் ஆரம்பித்தார்கள் ரெண்டு மனிதர்களும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு எத்தனை உலகத்தை, ஒரு ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு, ஒரு கடலிலிருந்து இன்னொரு தீபகற்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுனா விமானத்தினுடைய சேவை. அதே மாதிரிதான் இன்றைக்கு கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லா விதமான சமூக வலைதளங்களையும் உருவாக்கி இருக்குது. நன்மைக்கு பயன்படுத்தினால் நமக்கு நன்மை, அதை தீமைக்காக பயன்படுத்தினால் அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தீமை, அவ்வளவுதான். அப்ப இது யாரு கண்டுபிடிக்கிறது, யாரு கண்காணிக்கிறது அப்படின்னா நமக்கு நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு தவறான செய்தியை பதிவிட்டால் ஒட்டுமொத்த உலகத்துக்கு, அத சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அந்த ஒரு பானை பாலையும் நாம வீதியிலே தான் ஊத்த வேண்டியது வரும். அப்படியும் சமூக வலைதளங்கள் பார்த்தா நல்லது பயக்கும் நான் நினைக்கிறேன்.
இப்போ இந்த சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய வகையில மனிதனோட மனநலம் எந்த அளவுக்கு வந்து உள்ள தொடர்பு இருக்கு?
அதாவது சார், 24 மணி நேரமும், அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குழந்தைகளையும் ஒவ்வொருத்தவங்களுடைய மனைவிகளையும் தன் பக்கத்திலே வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா மனைவியை காட்டிலும் அதிகமாக அன்பு காட்டி நேசங்காட்டி தன் பிள்ளைகளை விட அதிகமா அக்கறை எடுத்துக்கிறது நம்முடைய கைபேசியைத்தான் பக்கத்திலே தலையணையிலேயே வச்சிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா எப்பொழுது பார்த்தாலும் இந்த உலக நடப்பு என்ன போய்கிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன வரப்போகுது, இன்னைக்கு என்ன செய்தி இப்ப தற்பொழுது நடக்குது, வாட் இஸ் அப்டேட் நியூஸ் அப்படின்றத நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நம்மை ஒரு பரபரப்பு மனநிலையிலே வைத்திருக்கும். ஏற்கனவே இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் மனிதன் பறந்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆனாலும் நிதானமாக இருப்பதற்கு எந்த செய்தியும் இல்லை. ஏன்னா உலகம் வேர்ல்டு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த பரபரப்பு சூழ்நிலையில எல்லாம் கொஞ்சம் தளர்த்திட்டு, காலையில ஒரு 1/2 மணி நேரம் பாக்குறோமா, அதோட மத்தியானம் தகவல் வருதா, அதோட நைட்டு பார்த்துட்டு விட்டுறணும். 24 மணி நேரமும் அதோடயே போய் நம்ம போக போக என்ன ஆகுனா, மனித மனம் சாதாரண இயற்கையோடு ஒத்து போனால் அது நிம்மதியாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ முடியும். இயந்திரத்தோடு ஒத்து போனால் நாமும் இயந்திரமாகி விடுவோம். நாம் சிந்திக்கிற ஆற்றல் குறைஞ்சு போயிரும். நாம பரபரப்பு ஆக ஆக ஒட்டுமொத்த வியாதிகளினுடைய தொடக்கமாய் முதல்ல நீரழிவு வரும், அப்புறம் இரத்த கொதிப்பு, அப்புறம் தைராய்டு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர தேவையில்லை. இந்த ஒரு மொபைலே போதும், உடல் சூடாகும், அப்படியே கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கத 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 கதன்னு எரியும். அப்படி இருக்கும்போது இவைகளெல்லாம் தவிர்த்தால் நல்லது. அப்ப அது எப்படி தவிர்க்கிறது? அப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு நீங்க ஒரு கண்காணிப்பாளர் நீங்க தான், அதை தடுக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் நீங்க தான், எல்லாமே நீங்களாகவே இருந்தால் அதுக்கு நல்லது.
இப்ப வந்து இந்த சமூக வலைத்தளத்திலிருந்து நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன சார்?
இதை கற்றுக்கொள்ள வேண்டியது முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தினால் இந்த சமூக வலைதளம் உங்களை இமயமலையின் உச்சிக்கு கொண்டு போய் வைக்கும். தவறாக பயன்படுத்தினால் இமயமலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுரும், பொத்தட்டியின் கீழே விழுந்துருவோம், அவ்வளவுதான்.
இப்போ வந்து சமூக வலைத்தளம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி பரிமாற்றங்கள் வந்து இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து அந்த கடிதங்கள் அனுப்புறப்போ ஒரு எதிர்பார்த்து அந்த காத்து இருந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு பொங்கல் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வாழ்த்து மடலெல்லாம் அனுப்புறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த நேருக்கு நேரா கிடைச்சது அந்த ஒரு சந்தோஷங்களும் அந்த மகிழ்ச்சியும் வந்து என்னதான் அந்த வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ போட்டு வாழ்த்து போட்டு அனுப்பிச்சு விட்டாலும் அதோட அந்த காத்து இருந்தல்ங்கிறத காட்டிலும் அது கிடைக்கிறதுங்கிறது நம்ம ஒரு இழப்பு தானே.
கண்டிப்பா சார். ஆனா அதே நேரத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற ஒரு அந்த செய்தி தான் உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எல்லாம் மாறும், மனிதன் மனநிலையும் மாறும். அன்றைக்கு நாம வந்து ஆரம்ப காலகட்டத்துல கால்நடையாக நடந்து சென்றோம். நடந்து போனவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு மாட்டு வண்டியை பூட்டி நடுவுல ஒரு கலப்பையை வச்சு ஒரு மரக்கட்டையை வச்சு மாட்டு வண்டி செய்தோம். மாட்டு வண்டி செய்தவன் என்ன செய்தார்கள், அதற்கு பிறகு ஒரு ஓடுகிற டயரை கண்டுபிடித்தார்கள். ஆக உலகம் முதல் முதலில் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு வட்டம் என்கின்ற ஒரு வட்ட சுழற்சி. அந்த வட்டத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் மரக்கட்டையால மாட்டு வண்டியை செய்தார்கள். அதற்கு பிறகு ரப்பரால டயரை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு விமானம் ஹெலிகாப்டர் அப்படியே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி மாற்றங்கள் ஒன்றுதான் மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றம். ஆனால் விலங்குகள் எல்லாம் யாருக்கும் பிபி வர்றதில்லை, சுகர் வர்றதில்லை. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காடுகளில் வாழ்ந்த யானை இன்றைக்கும் காடுகளில் தான் வாழ்கிறது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் குரங்குகளாக இருந்தவன் இன்றைக்கு விண்வெளியில் போய் வாழ்கிறான் என்றால் அதனுடைய வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, ஆடம்பர தேவைகளை பெருக்கிக் கொண்டதனுடைய வளர்ச்சி, இவைகள் எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வளர்ச்சி, இவைகள் எல்லாமே மாற்றம்தான். ஆக அந்த மாற்றத்தை நல்லதுக்காக பயன்படுத்தினால் நமக்கு நன்மை பயக்கும், தீமைக்காக பயன்படுத்தினால் அதுவே உன்னை தண்டிக்கும், அவ்வளவுதான்.
இப்போ இந்த சமூக வலைத்தளம் அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதோட தீமைகள் என்ன, எந்த அளவுக்கு நம்ம அதை கையாண்டா அது நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே நேரத்தில் பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை சமூக வலைதளங்களும் மனிதனின் மனநலமும் என்கின்ற தலைப்பில் நாம விவாதித்தோம். அதனுடைய அடிப்படையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த புதுகை பண்பலை வானொலி நிலையத்திற்கு நன்றியை காணிக்காக்கிக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இது போன்ற நல்ல தகவல்களை தொடர்ந்து இவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன், அதற்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். இதுவரைக்கும் கேட்டறிந்த நேயர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ஊடகவியலாளர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வலைதளமும் மனிதனின் மனநலமும் என்ற தலைப்பில் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். இதுபோன்ற பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நேயர்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் தெரிவிக்கலாம்.